மத்தேயு 24:12 யேசுவா சொன்ன வார்த்தை, தீர்க்கதரிசியாகிய யேசுவா, எஜமானாகிய யேசுவா சொன்ன வார்த்தை, அக்கிரமங்கள் மிகுதியாவதுனால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இப்போ இதைய வார்த்தையை நீங்கள் கேட்ட நீங்க, அக்கிரமம் என்று சொல்லுவது உங்களுக்கு தெரியும், கட்டடைகளை உடைப்பது. அந்த வாழ்க்கை வந்து மனுஷர்களிடையிலே, தேவனுடைய ஜனங்களிடையிலே மிகுதியாவதினால் அநேகருடைய அன்பு தணிந்து போகும். இங்க அன்பு வந்து அகாப்பே, தேவ அன்பு, அது தணிந்து போகும். இந்த நிலையில தேவன், இப்படிப்பட்ட தேவ அன்பு தணிந்து போகிற காலமா இருக்கிறபடியால் ரோமர் 5:5 அவர் சொல்லியிருக்கிறார், நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினால் தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவி உங்களுக்கு தெரியும், டேடி. அது ஊற்றப்பட்டது மாடி வீட்டில் ஆரம்பமானது. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன தீர்க்க தரிசனம் அன்று தொடக்கம் இன்றைக்கு வரைக்கும் நிறைவேறி கொண்டு வருகிறது. டேடி ஊற்றப்பட்ட நேரம் அவருடைய அன்பும் எங்களுக்குள் ஊற்றப்பட்டது. அவருடைய அன்பு எப்படிப்பட்டது, அந்த அன்பை நாங்கள் பெற்றிருந்தால் நாங்கள் என்ன செய்கிறோம் என்றுதான் நான் உங்களோட சில வார்த்தைகள் கதைக்க போறேன். கடைசி நாட்களில் தேவனுடைய ஜனங்கள் புறஜாதிய குறித்து அந்த இடத்துல கூறப்படவில்லை, எப்படியாக மாறுவார்கள் என்று சொல்லி 2 தீமோத்தேயுவில் நீங்க வாசிக்கிற நீங்க. இந்த அன்பு நமக்குள்ளாக ஊற்றப்பட்ட தேவன் அன்பு, அது வித்தியாசமானது. அந்த அன்பு நாங்கள் பார்க்கிற அன்பு அல்ல. பெற்றாருக்கும் பிள்ளைகளுக்கும் இடையில இருக்கிற அன்போ, சகோதர சகோதரிகளுக்கு இடையில இருக்கிற அன்போ, புருஷன் மனைவிக்கு இடையில இருக்கிற அன்போ, ஃப்ரெண்ட்ஸுக்கு இடையில இருக்கிற அன்போ, இந்த அன்பு அல்ல. இந்த அன்பு வித்தியாசமான தரம் உள்ளது. இந்த அன்பு, இப்ப நான் சொன்ன அன்பெல்லாம் மாமிச அன்பு. இந்த தேவ அன்புக்கு கிட்டடியிலையும் இவைகள் வர முடியாது. இன்றைக்கு அக்கிரமம், அந்த கட்டளைகளை உடைக்கிற ஜீவியம் பெருகலாகினதுனால, அது பெருகி போனதுனால இன்றைக்கு நாம் வந்து தேவனில இருக்கிற அன்பும் யேசுவா தீர்க்கதரிசி சொன்னபடி தணிந்து போயிற்று. உலக பிரச்சனைகளினால, குடும்ப பிரச்சனைகளினால, குடும்ப பாரங்களினால அந்த அன்பு தணிந்து போயிற்று. அந்த அன்பு எப்படிப்பட்டது என்று சொன்னால், முதலாவது அந்த அன்பு நிபந்தனையற்ற அன்பு. உபாகமம் 7:7 இஸ்ராயேல் ஜனங்களை குறித்து தேவன் சொல்லுகிறார், நீங்கள் அநேக ஜனங்கள் என்பதினால நான் உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் எல்லா ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். இஸ்ராயல் ஜனங்கள் அவர் தெரிந்து கொண்டதற்கு எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. ஏன், அவர்கள் எல்லா ஜனங்களை விட கொஞ்சமாயிருந்தார்கள். இன்றைக்கு டேடி உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டதற்கு ஏதாவது நிபந்தனை இருக்குதா? ஒன்று கொரிந்தியர் முதலாம் அதிகாரத்தில் போல் சொல்லுகிறான், பலவீனமானவைகளை பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார், ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார், உள்ளவைகளை அவமாக்க இல்லாதவைகளையும் இழிவாக எண்ணப்பட்டவைகளையும் தெரிந்து கொண்டார். மாம்சமான எவனும் தேவனுக்கு முன்பாக பெருமை பாராட்டாதபடி அப்படி செய்தார். என் அன்பான சகோதரங்களே, தாய்மார் தகப்பன்மாரே, இன்றைக்கு நான் உங்களிடத்துல கேட்கிறேன், என்ன காரணத்தினால இந்த இடத்துல நீங்க இருக்கிறீங்க? இன்றைக்கு எத்தனையோ ஜனங்கள், உலக ஜனங்கள் முண்டங்களுக்கு முன்பாக இப்ப இந்த நேரத்தில் பாம்புகளுக்கு முன்பாக குடித்து கொண்டு போதைப் பொருட்களை பாவித்து கொண்டு தியேட்டர்ல இருந்து படம் பார்த்து தங்களோட வாழ்க்கையில போய்கொண்டிருக்கிற நேரத்தில் ஏன் உங்களையும் என்னையும் அவர் அழைத்து இந்த இடத்தில் அவர் வைத்திருக்க வேண்டும்? அவர்களை விட நாங்க பரிசுத்தவான்களா, அல்லது அவர்களை விட நீங்கள் மிகவும் திறமையானவர்களா? என்ன காரணம் அவர்கள் இன்றைக்கு அநேகம் பேர் விசாலமான அந்த பாதைக்குள்ளாக போய்கொண்டிருக்கிற நேரம், அநேக கூட்டங்களும் சபைகள் எனப்படுற அந்த கூட்டங்கள், தேவன் என்றால் யார் என்று தெரியாது, ஓய்வு நாள் என்று சொன்னால் எப்படி என்று தெரியாது, கட்டளைகளை உடைப்பதென்றா என்னென்று தெரியாது. ஏன் நீங்க நான் இந்த வார்த்தையை கேட்க வேண்டும்? போல் சொன்னபடி பலம் உள்ளவைகளை வெட்கப்படுத்த பலவீனமானவைகளைத்தான் தெரிந்து கொண்டார். இந்த நிபந்தனையற்ற அன்பை நாங்கள் அறிந்து கொள்வது அது தேவனால மட்டும்தான் முடியும். அதான் எபேசியர் 3 போல் சொன்ன வார்த்தை, உம்முடைய அன்பின் அகலம் நீளம் ஆழம் உயரம் எத்தகது என்பதை சகல பரிசுத்தவான்களோடு கூட நானும் அறிந்து உணர்ந்து கொள்வதற்கு எனக்கு அந்த பிரகாசமுள்ள மனக்கண்களை தார். நீங்க ஒரு வேலை செய்றீங்க, கிச்சனில் ஒரு வேலை செய்தா அம்மா விருப்பப்படுவா, அம்மா என்னில் அன்பு வைப்பா என்றதுக்காக ஒரு வேலையை செய்வீங்க. இது வந்து நிபந்தனையான அன்பு. நான் இந்த பொருளை வாங்கி கொடுத்தா என்னில் அன்பு காட்டுவாங்க, இது நிபந்தனையான அன்பு. ஆனா அவர் உங்களையும் என்னிலையும் வைத்த அன்பு நிபந்தனையற்ற அன்பு. எதையும் அடிப்படையாக வைத்து உங்கள் அவர் அன்பு கூறவில்லை. அடுத்தது தேவனுடைய அன்பு ஒருத்தல் செய்யப்பட்ட அன்பு. ஜோவான் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான மகனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவன் அந்த காலகட்டத்திற்கான வாழ்க்கையை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். தேவனுடைய சாயலா இருந்தவர் அதை ஒரு கொள்ளையாடின ஒரு பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷனுடைய சாயலானார். ஒருத்தல் பண்ணப்பட்டுத்தான் இந்த இடத்துக்கு, இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். எங்களுக்கு தெரியும் நீதிமொழி 8:30 சொல்லப்பட்டிருக்கிறது, தேவன் அருகே அவர் ஒரு செல்ல பிள்ளையாயிருந்தார். இன்னைக்கு எத்தனையோ பேர் நீங்க உங்களோட குடும்பத்தில் செல்ல பிள்ளைகளாக அன்பு காட்டப்பட்டவர்களாக இருக்கிறீங்க, உங்களோட வாழ்க்கையை ஒருத்தல் செய்திருக்கிறீர்களா? யேசுவா ஒருத்தல் பண்ணித்தான். இந்த உலகுக்கு அவர் வந்தார். அந்த கொடூர மரணத்தையும் அவர் மூன்று தடவை முகங்குப்புற விழுந்து, டேடி இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கி போக கூடுமானால் நீங்கி போகட்டும் என்று சொல்லி மூன்று தடவை அவர் முகங்குப்புற விழுந்து ஜபித்தார். ஏன் அவருக்கு அந்த மரணத்துக்குள்ளாக போறது அவருக்கு அது இயலாத காரியமாயிருந்தது. ஆனாலும் தேவனுடைய வல்லமையினால் அவர் அந்த இடத்துக்கு மரணத்துக்கு போனார். உங்களோட வாழ்க்கையில ஒருத்தல் பண்ணப்பட்ட ஜீவியம் இருக்கிறதா? ஒவ்வொரு கிழமையும் வாரம் உட்கார்ந்து வித்தியாசமான வார்த்தைகளை கேட்கிறோம். அநேக கூட்டங்கள், சபை என்ற கூட்டங்களுக்கு இல்லாத வார்த்தைகளை கேட்கிறோம். உங்களோட வாழ்க்கையை ஒருத்தல் பண்ணியிருக்கிறீங்களா? யேசுவா சொன்னார், ஒருவன் எனக்கு பின்னே வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு அனுதினவும் என்னை பின்பற்ற கடவன். கோதுமை மணியானது நிலத்திலே விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததை ஆகில் அநேக கனிகளை கொடுக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் ஒருத்தல் பண்ணப்பட்ட ஜீவியம் இருக்கிறதா? யேசுவா ஒருத்தல் பண்ணப்பட்டார். அப்படியாக தம்முடைய அன்பை எங்களுக்கு காண்பித்தார். அதான் போல் சொன்னார் கலாத்தியர் 2:20 என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமை ஒப்பு கொடுத்த தேவ மகனின் மெஷாயாவை பற்றி விசுவாசத்திலே நான் ஜீவிக்கிறேன். போலுக்கு அந்த மீட்பு சொந்தமாக இருந்தது. அவன் சொல்லையில் எங்களுக்காக அன்பு கூர்ந்து, என்னில் அன்பு கூர்ந்து. உங்களுக்கு அந்த மீட்பு சொந்தமான காரியமாயிருக்கிறதா? நீங்க சொல்லலாமா, நான் அவருடைய அன்பை நான் ருசித்திருக்கிறேன், அவருடைய மீட்பு எனக்கு சொந்தமாக இருக்கிறது, இந்த வாழ்க்கை மீட்பும் வாழ்க்கை மாற்றப்படுறது. அதான் சகயுவுக்கு நடந்தது. கொடும் பாவியான ஒரு மனுஷன், அவர் செய்த காரியங்களை அவன் நிச்சயமாக கேள்விப்பட்டிருப்பான். அவனும் எந்த விதமான தகுதியும் இல்லாதவன், கட்டையான ஒரு மனுஷன். அவரை பார்க்கறதுக்காக அந்த காட்டத்தின் மரத்தில் ஏறி இருந்து அவன் காத்து கொண்டிருந்தான். அவரை கண்ட உடனே யேசுவோட கண்கள் அவன் மேல் விழுந்தது. இன்றைக்கு எப்படி சகையவன் மேல் யேசுவோட கண்கள் விழுந்ததோ அதே போல உங்கள் மேலும் என் மேலும் அவருடைய கண்கள் விழுந்ததினால்தான் நாங்கள் இந்த இடத்துல இருக்கிறோம். அல்லது நாங்களும் ஒரு சாதாரணமான உலக வாழ்க்கையில், சாதாரணமான ஒரு ஜீவியத்தில் ஜீவிப்போம். சகையுவை இறங்கி வா என்று சொன்ன நேரம் பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் முறுமுறுத்தார்கள். பாவியான ஒரு மனுஷன், நான் உங்க வீட்டுக்கு போக வேண்டும் என்றும் யேசுவா சொன்ன உடனே இவர் தங்கும்படி போகிறார், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த வீட்டுக்குள்ள அவர் போனவுடன் அவர் ஒன்றுமே கதைக்க இல்லை. அவன் உடனடியா சொன்ன, நான் யாரிடத்திலேயாவது அநியாயமாய் வாங்கினதுண்டான, 4 மடங்காக திரும்ப செலுத்துகிறேன். எதுவுமே கதைக்கவில்லை, ஒன்றுமே கதைக்க இல்லை. அவரோடு கூட வீட்டுக்கு போனது மட்டும்தான். யேசுவா வந்திருக்கிறாரா உன்னுடைய சரீரத்துக்குள்ளாக, உனக்குள்ளாக? எவருமே சொல்ல தேவையில்லை, நீ அப்படி செய்யாது, நீ இப்படி செய்யாது இல்லை. சகோதரர்களே, எத்தனையோ தடவை நாங்கள் இந்த வார்த்தையை இந்த இடத்துல கேட்டிருக்கிறோம். கொடுக்கப்படாத வார்த்தை எதுவுமே இல்லை. இப்பொழுதும் டேடி வித்தியாசமான வார்த்தைகளை எங்களுக்கு புதிய புதிய வெளிச்சங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். நாங்கள் அதற்கு உண்மை உள்ளவர்களாக இருக்கிறோமா? இந்த ஒருத்தல் செய்யப்பட்ட அன்பு, இந்த நிபந்தனையற்ற இந்த அன்பு இந்த அன்பு எங்கள் மீது ஊற்றப்பட்டு நாங்கள் அவருக்கு பிரியமா நடக்கிறோமா? இந்த அன்பு மாறாத அன்பு. இந்த அன்பை மனுஷர்கள் ஆகிய நாங்கள் எடுத்துக்கொள்றது மிகவும் கடினம். அவருடைய அன்பை ருசித்தவர்கள் மட்டும்தான். நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்றது உங்களுக்கு புரியும், விளங்கும். அவருடைய அன்பு மாறாத அன்பு. ஜோவான் 15:9 சொல்லி இருக்கிறார், டேடி என்னில் அன்பா இருக்கிறது போல நானும் உங்களில் அன்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நீ யாருடைய அன்பை தேடுகிறாய்? புருஷனாயிருந்த மனைவிட அன்பை தேடுகிறாயா? பெற்றாராயிருந்தாய் பிள்ளைகளுடைய அன்பை தேடுகிறாயா? வாலிப பிள்ளைகளாயிருந்தால் ஒரு வாலிபனுடைய அன்பை தேடுகிறாயா? யாருடைய அன்பை தேடுகிறாய்? எந்த இடத்திலேயும் அந்த தேவ அன்பை நீ பெற முடியாது. அவருடைய அன்பு ஊற்றப்பட்டவர்கள் நிச்சயமாக உனக்கு அதை கொடுக்கலாம், தவிர மற்ற எவரும் பெற முடியாது. அந்த மாறாத அந்த அன்பு. ஏன் சொன்னார், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று சொல்லி. அவருடைய அன்பு மாறாது. நான் யாவே, நான் மாறாதவன். அந்த மாறாத அன்புக்கு நான் உதாரணமாக உங்களிடத்துல சொல்ல வேண்டும் என்று சொன்னான். ஜோவான் 13 ஒரு வசனம் இருக்கிறது, யாவே எவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தாரோ அவர்களிடத்தில் முடிவு பரியந்தம் அன்பு வைத்தார். அவருடைய அன்பு மாறாது. பீட்டர் 3 மறுதளித்த, லூக்கா 22 அவன் மறுதளித்த பின்பு, எஜமானாகிய யேசுவா, அடோனாயாகிய யேசுவா பீட்டரை பார்த்தார். பீட்டருடைய கண்களும் யேசுவாவினுடைய கண்களும் சந்தித்த பீட்டர் மனம் கசந்து அழுதார். அவருடைய கண்கள் உன்னை சந்தித்திருக்கிறதா? அந்த மாறாத அந்த அன்பு அதில மட்டும்தான் நிலைத்திருக்கும்படி சொன்னார். ஒருவரில் ஒருவர் அன்பு கூறும்படி சொன்னார், ஆனால் அன்பிலே நிலைத்திருக்கும்படி சொல்லவில்லை. அடுத்ததாக அந்த அன்பு நித்தியமான அன்பு. எரேமியா 31:3 அநாதி அன்பினால் உன்னில் அன்பு கூர்ந்தேன், ஆதலால் காருணியத்தினால் உன்னை இழுத்துக் கொள்கிறேன். அந்த அன்பு, நாங்கள் பாவிகளா இருக்கும் போதே அவர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தார். நாங்கள் சத்துருக்களா இருக்கும் போதே அவருடைய சிலுவை மரணத்தினால் நாங்கள் அவரோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். இது ஒரு நித்தியமான அன்பு. அதான் நீங்களும் நானும் பாவிகளாக முற்காலத்திலே நாங்கள் வாழ்ந்த போது, பழைய வாழ்க்கையிலே நாங்கள் வாழ்ந்த போது, அவருடைய அன்பு, அந்த அநாதி அன்புதான் அவர் அண்டையிலே உங்களை இழுத்து கொண்டது. இப்பொழுதும் நீங்க பாவம் செய்தாலும், நீங்கள் விழுந்தாலும், அந்த அன்புதான் உங்களை தூக்கி எடுக்கிறது. ஏன்? அவருடைய அன்பு மாறாது. அடுத்ததாக அந்த அன்பு தோல்வி அடையாது. அந்த அன்பை உடைக்க முடியாது. அந்த அன்பில இருந்து உன்னை எவராலும் பிரிக்கவும் முடியாது. ரோமர் 8:32 மெஷாயாவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? உபத்திரவமோ, வியாகுளமோ, துன்பமோ, பசியோ, நிர்வாணமோ, இவை எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் அன்பு கூறுகிறவராளே. உபத்திரவமான பாதையா, நெருக்கமான காரியங்களா, சூழ்நிலைகளா, இவை எல்லாவற்றிலும் நாம் எப்படி ஜெய கொள்ள போகிறோம்? அவருடைய அன்பினாலே. நிகழ்காரியங்கள் ஆனாலும், உங்களுடைய வாழ்க்கையில் என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறது, என்ன காரியத்தை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள், அல்லது என்ன பாதைக்குள்ளாக நீங்கள் போய்கொண்டிருக்கிறீர்கள், வரும் காரியங்கள் ஆனாலும், உயர்வானாலும், தாழ்வானாலும், தூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், மெஷாயாவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க மாட்டாதென்று நான் நிச்சயித்திருக்கிறேன். எதை குறித்து இன்றைக்கு நீங்கள் பயப்படுகிறீர்கள்? இதை குறித்து உங்களுடைய இருதயங்களில் பலவிதமான கேள்விகள் எழுப்புகிறது. இதை குறித்து துக்கப்படுகிறீர்கள். அவருடைய அன்பை விட்டு உங்களை எதுவும் பிரிக்க மாட்டாதென்று போல் சொன்னார், நான் நிச்சயித்திருக்கிறேன். இப்படிப்பட்ட அன்பை பெற்றவர்கள் அவருக்கு நன்றியாக 116 டேவிட்ல ஒரு வசனம் எழுதி வைத்திருக்கிறார். டேடி மூலமாக யாவே செய்த உபகாரங்களுக்காக நான் என்ன செய்வேன், ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து அவருக்கு நன்றி செலுத்துவேன், அவருடைய வேலையை செய்வேன். இன்றைக்கு அந்த அன்பை பெற்ற நீங்கள், அவராலே அழைக்கப்பட்ட நீங்கள் அவருக்கு என்ன செய்கிறீர்கள்? போன வருடம் கடந்து போனது, புதிய வருடத்துக்குள்ளாக வந்து 1 கடந்து போயிட்டு 2 சில நாட்களில் அது முடிந்து போகும். திரும்பவும் திரும்பவுமா ஒரு சபத்தை, ஒரு 1 திரும்பவுமா வார்த்தை கேட்கிறது. சாபம் உடைக்கிறவர்கள் அதையே பேர். வாழ்க்கை மாறாமல் அப்படியே வித்தியாச வித்தியாசமான வெளிச்சங்களை டேடி தந்து கொண்டிருக்கிறார். என்ன செய்ய போகிறீர்கள்? அவருடைய வாழ்க்கை மாற்றப்பட்டால் சகைவை போல, சகைவின் வாழ்க்கை மாற்றப்பட்டவுடன் அவன் சொன்னான், அடுத்த நாள் அவன் போன நேரத்தில் நிச்சயமாக அவன் மாற்றத்தை கண்டிருப்பார்கள். அங்கு வேலை செய்தவர்கள் கேட்டிருப்பார்கள், சகை உனக்கு என்ன நடந்தது? இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை மாற்றப்பட்டால் மாற்றத்தை நீங்களும் காண்பீர்கள், மற்றவர்களும் காண்பார்கள். விளக்கை கொளுத்தி கட்டிலுக்கு கீழ் வைக்க மாட்டார். எல்லாருக்கும் அது வெளிச்சம் கொடுக்கும்படி, ஆசீர்வாதமா இருக்கும்படி ஸ்டாண்டுக்கு மேல அல்லது மேசைக்கு மேல தான் நாங்க வைப்போம். இந்த அன்பு, இந்த அன்பை பெற்றவர் நாங்கள் அவருக்கு நன்றியாக. ஜோசேப்பினுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தால் எதுவுமே அவனுக்கு தற்செயலாக நடந்தது மாதிரி இல்லை. ஆனா அவனுடைய வாழ்க்கையில் எப்படி இருந்தது? வீட்டை விட்டு சகோதரங்களை தேட போகிறான். அங்க சகோதரர்கள் அவனை பிடித்து குழியில போடுகிறார்கள். ஒரு தேசத்துக்கு விற்கப்படுகிறான். அங்க கொஞ்சம் நல்லா இருந்த நேரம் மறுபடியும் குற்றம் சாட்டப்பட்டு அவன் சிறையில போடப்பட்டு அங்கே இருந்தும் அந்த கனவை கண்டு அந்த நண்பர்களால மறக்கப்பட்டு எல்லாவற்றுக்கும் அவன் ஆயத்தம் பண்ணப்பட்டான். அந்த ராஜ்ய ஆளுகை பதவிக்காக இன்றைக்கு உங்களோட வாழ்க்கையில நடக்கிறதும் என்னுடைய வாழ்க்கையில நடக்கிறது அவர் வைத்திருக்கிற அந்த ஆளுகை பதவிக்காக நாங்கள் ஆயத்தம் பண்ணப்படுகிறோம். அதை விட்டு சூழ்நிலைகளை பார்த்து தேவனோடு கோபப்பட்டு எதுவுமே ஆக போறதில்லை. மேபி போசேத் உங்களுக்கு தெரியும், ஜோனத்தானுடைய மகன். நீங்க 2 சாமுவேல் 9 அதிகாரத்துல அந்த கதையை நீங்க வாசிக்கலாம். அற்புதமான ஒரு உண்மையாக நடந்த ஒரு சம்பவம். சவுல் ராஜா கொல்லப்பட்ட பின்பு ஜோனத்தானும் மரிக்கிறான். நான் உங்களுக்கு தெரியாதவர்களுக்காக இந்த கதையை நான் கொஞ்சம் சுருக்கமா நான் சொல்றேன். மேபிபோசேத் வந்து ஜோனத்தானுடைய மகன். இப்ப தாவீதுக்கும் ஜோனத்தானுக்கும் நடந்த உடன்படிக்கை நிமித்தமாக தாவீது ராஜ பதவியில் வந்த பிறகு அவன் கேட்கிறார், நான் யாருக்காவது நான் ஜோனத்தனுடைய குடும்பத்துக்கு நான் நன்மை செய்ய வேணும், யாராவது இருக்கிறார்களான்னு கேட்ட நேரத்தில் இப்ப ஷீபா என்கிற ஒரு மனுஷன் சொல்லுகிறான், ஜோனத்தனுடைய ஒரு மகன் இருக்கிறான், அவன் பெயர் மேபிபோசேத். அவனுக்கு 2 கால்களும் முடமாயிற்று. இவன் 5 வயதா இருக்கும் போது அவனுடைய வேலைக்காரி அவனை தூக்கி கொண்டு போற அந்த அவசரத்தில் அவன் கீழே விழுந்து அவனை 2 கால்களும் முடமானது. அப்பொழுது டேவிட் சொல்லுகிறான், மேபிபோசேத் என்னிடத்துல கொண்டு வாண்டு சொல்லி. நிச்சயமா மேபிபோசேத் பயந்துதான் வந்திருப்பான் இந்த இடத்துக்கு. ஏன் டேவிட் கொல்ல போறானோ? ராஜ்யங்கள் மாறும்போது பழைய இருக்கிற அவர்களை கொள்வது அவர்களுடைய வழக்கம். அப்ப அவன் வந்த நேரத்தில் தாவீது மேபிபோசேத் என்று கூப்பிட்டு, நீ நித்தமும் என்னுடைய சாப்பாட்டு மேசையிலே நீ சாப்பிடுவாய், உன் தகப்பனுடைய நிலங்களை எல்லாம் உனக்கு நான் கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். அவன் கடைசி வரைக்கும் அதை நினைத்து வந்திருக்க மாட்டான். எவ்வளவு பயந்து அவன் தாவீதினிடத்துல வந்திருப்பான். ஆனா அப்படி சொன்ன உடனே அவன் சொல்லுகிறான், தாவீதை வணங்கி செத்த நாயை போல் இருக்கிற என்னை நீ நினைக்கிறதற்கு இந்த நன்மையை செய்வதற்கு நான் எம்மாத்திரம் என்று கேட்கிறான். இன்றைக்கு நாங்களும் எத்தனையோ தடவை நாங்கள் கேட்டிருப்போம், டேடி நான் எம்மாத்திரம், டேடி இந்த காரியத்தை நீர் எனக்கு செய்வதற்கு, இந்த வார்த்தையை நீர் எனக்கு கொடுக்கிறதுக்கு நான் எம்மாத்திரம் டேடி. அவனை மேசையில உட்கார பண்ணி தாவீதுக்கு கொடுத்த அதே சாப்பாடை மேபிபோசேத்துக்கு கொடுத்த நேரம் உங்களையும் இந்த இடத்தில் அவர் கொண்டு வந்து ஒவ்வொரு நாளும் வித்தியாசமான சாப்பாடை அவருக்கு தாரர், அதற்கு நாங்கள் எம்மாத்திரம். அவன் அந்த சாப்பாடை நித்தமும் சாப்பிடுவதற்காகவே, ஒவ்வொரு நாளும் சாப்பிடுவதற்காகவே எருசலேமிலே அவன் கூடியிருந்தான். இன்றைக்கு எத்தனையோ பேர் உங்களுடைய இடங்களை விட்டு இந்த இடத்துக்கு, இது எங்களுக்கு ஒரு ஜெருசலேம் மாதிரி, இந்த இடத்துக்கு டேடி உங்களை கொண்டு வந்திருக்கிறார், அதற்கு நாங்கள் எம்மாத்திரம். செத்த நாயை போல் இருக்கிற என்னை நினைத்து பார்க்கறதுக்கு எம்மாத்திரம் என்று மேபிபோசேத் கேட்டார். டேடி இத்தனை ஆசீர்வாதங்களையும் எங்களுக்கு தர மாத்திரம். அவரோடு கூட அந்த மேசையில சாப்பிடும்படி செய்த சவுளினுடைய நிலங்களை எல்லாம் அவனுக்கு கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் காணியாட்சிக்கு புறம்பானவர்களாக, தேவன் அற்றவர்களாக, வாக்கு தத்தம் அற்றவர்களாக இருந்த உங்களை அவர் கொண்டு வந்து அவருடைய காணியாட்சிக்கு பங்குள்ளவர்களாக, அப்பா பிதாவிட்ட அடி என்று நாங்கள் கூப்பிடுறதுக்கு அந்த புத்திர சுவீகாரத்தை அவர் எங்களுக்கு கொடுத்த, அந்த உரிமை எங்களுக்கு கொடுத்த, அதற்கு நாங்கள் எம்மாத்திரம். அதற்கு நாங்கள் நன்றியாக இருக்கிறோமா? நன்றியாக இருந்தால் நாங்க வந்து போக மாட்டோம், சீட்டை சூடாக்கிட்டு நாங்க போக மாட்டோம். அதுக்கு நன்றியாக இருந்தால் அந்த குஷ்டரோகி ஓடி வந்த 10 பேர் குணமாகினார்கள். அவன் ஒரு அந்நியன், அவன் ஓடி வந்து யேசுவாவின் பாதத்திலே விழுந்து அவருக்கு நன்றி செலுத்தினார். அவர் சொன்ன மற்ற 9 பேர் அங்கே இந்த அந்நியனை தவிர வேற ஒருவரும் வரையில் அந்த 9 குஷ்டரோகிகள் மாதிரி நீங்கள் இருக்கிறீர்களா? அல்லது அந்த நன்றியால் நிறைந்த அந்த ஒருவர் அவனை போல இருக்கிறீர்களா? அவன் வீட்டுக்கு அவனுக்கு ஓடி போக முடியவில்லை. அவன் கத்திக்கொண்டு ஓடி வந்து அவருடைய பாதத்திலே விழுந்தான். அவனுடைய குணமாக்குதலுக்கு முத்திரை போடப்பட்டது. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்ற இன்றைக்கு நாங்கள் நன்றியாக இருக்கிறோமா? அவருடைய அன்பை ருசித்த நாங்கள் அவருக்கு ஏதாவது ஒன்று செய்வோம். யாராவது எங்களுக்கு ஒன்று செய்தால் நாங்கள் உடனே சொல்லுவோம், என்ன நீங்க எனக்கு இதை செய்ததுனால உங்களுக்கு நான் ஏதோ ஒன்று செய்யணும். சிஸ்டர் நீங்க இப்படி செய்ததுனால நான் உங்களுக்கு என்னவோ ஏதோ நான் செய்யணும். இப்படிப்பட்ட அன்பை கொடுத்த மகனுக்காக நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? அவர் உங்களிடத்தில் கேட்கிறது பணத்தையோ பொருளையோ உங்களுடைய அழகையோ எதையோ அல்ல. அவர் உங்களிடத்தில் கேட்கிறது நீதான். நீங்க தான் அவருக்கு வேண்டும். உங்களுடைய வாழ்க்கை தான் அவருக்கு வேண்டும். தகுதி இல்லாதவர்களாகிய உங்களை அவர் தகுதியாக்குவார். ஆனால் அந்த 10 தாளந்து உள்ளவன் பெருகப்படினது போல, 1 தாளந்து உள்ளவன் நிலத்தை புதைத்து மண்ணில வைத்தது போல, நிலத்துக்குள்ளாக அவன் தாளந்தை வைத்த போது அந்த எஜமான் வந்து மிகவும் கோபம் கொண்டான். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கை இராதபடிக்கு அவர் வரும் நாட்களில் நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். அப்படியாக உங்களுடைய வாழ்க்கை இராதபடிக்கு உங்களுக்கு 5 தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம், 3 தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம், 2 தாளந்து கொடுக்கப்பட்டிருக்கலாம், 1 தாளந்தாவது கொடுக்கப்பட்டிருக்கலாம். தாளந்து இல்லாதவர்கள் எவருமே இல்லை. ஏதோ ஒரு வகையில் அதை வைத்து நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? நிலத்தை புதை தோண்டி அதுக்குள்ள புதைத்து வைக்க போகிறீர்களா? அந்த அதை நீ நிலத்துக்குள்ளே புதைத்து வைக்காமல் பேங்க்ல போட்டிருக்கலாமே என்று சொல்லி சொன்ன. ஏதோ ஒரு வகையில எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் பிரயோஜனப்படுத்தணும் அவருக்காக என்பதை அவர் அதை விரும்புகிறார். அதனால் என் அன்பான சகோதரர்களே, தாய்மார்களே, தகப்பன்மார்களே, நீங்கள் ஒவ்வொரு நாளும் மறுபடியும் மறுபடியும் வார்த்தையை கேட்கிறோம், நல்லா இருக்குது, சந்தோஷமா இருக்கிறது, அழுகிறோம், செய்யறோம். ஆனால் நாங்கள் இதற்கு பிறகு அந்த தாளந்தை நாங்கள் உபயோகிக்கிறோமா? அவருக்கு நாங்கள் உண்மையா இருக்கிறோமா? அவர் சொன்னார், உண்மையுள்ள ஊழியக்கார் உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்று சொன்னார். அப்படியாக உங்களையும் என்னையும் அவர் காணும் போது சொல்லலாமா? இன்றைக்கு நீங்களே இதை நீங்கள் யோசித்து பாருங்கள்.